யோகசிய தன்னுணர்வு பெறுவதற்கான யோக சக்தியும் அர்த்தம் பயனை ந இல்லை விப்ரதி உதவியாக அனர்த்தாயாக மதிப்பற்றதாக ஒருவனை தொடர்ந்து பிரவிச்சக்கரத்தில் பந்திக்கிறதோ பயேயோ இருக்கிறார்கள். சும எப்பொழுதும் பூர்தம் இஷ்டம் வேத கிரியைகள் ததா அப்படியே அசத பக்தன் அல்லாத ஒரு பௌதிகவாதியின் ஒளிபரப்பும் எப்படி வருவாய்க்கான செயல்கள் அல்லது வர்த்தகத்தில் கிடைக்கும் லாபங்கள் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு உதவ முடியாமல் பௌதிக பந்தத்திற்கு காரணமாக இருக்கின்றனவோ அப்படியே பகவானின் பக்தனல்லாத ஒருவனுக்கு வேத கிரியைகளால் உதவியில்லை. பொருளுரை: ஒருவன் தனது பொருளீட்டும் செயல்களினாலோ வியாபாரத்தினாலோ அல்லது விவசாயத்தினாலோ பெரிய செல்வந்தனாகக்கூடும். இது அவனது ஆன்மீக முன்னேற்றத்தை குறிப்பதாகாது. ஆன்மீக முன்னேற்றம் என்பது பௌதிக செல்வங்களை பெற்றிருப்பது வேறுபட்டதாகும். வாழ்வின் லட்சியம் ஆன்மீக முன்னேற்றம் என்ற போதிலும் தவறாக வழிநடத்தப்பட்ட துரதிருஷ்டசாலிகள் எப்போதும் பௌதிக செல்வத்தில் மேன்மடை முயற்சியிலே ஈடுபட்டுள்ளனர். ஆனால் இத்தகைய பௌதிக ஈடுபாடுகள் மனித லட்சியம் உண்மையாக நிறைவேறுவதற்கு உதவி புரிவதில்லை. மாறாக பௌதிக ஈடுபாடுகள் பல அனாவசியமான தேவைகளை ஒருவனை கவர்ந்தளிக்கின்றன. இதன் பலனாக இழிவடைந்த ஒரு வாழ்வு நிலையை பிறக்கக்கூடிய ஆபத்து ஒருவனுக்கு கூடவே வருகிறது. இது பௌத்தகீதை 14:18 பின்வருமாறு உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஒருத்தவம் கச்சந்தி சத்வஸ்தா மத்திய திஷ்டந்தி ராஜசா ஜகன்ய குணவருத்திஸ்தா அதே கச்சந்தி தாமசா. சத்துவகுணத்தில் இருப்பவர்கள் படிப்படியாக மேல்நோக்கி உயர்கிரகங்களுக்கு செல்கிறார்கள். ரஜகுணத்தில் இருப்பவர்கள் மண்ணுலகங்களில் வாழ்கின்றனர். தமகுணத்தில் இருப்பவர்கள் கீழ் நோக்கி நரகங்களுக்கு செல்கின்றனர். குறிப்பாக இக்கலியுகத்தில் பௌதிக முன்னேற்றம் என்பது இழிவான ஒரு மனோபாவத்தை ஏற்படுத்தக்கூடிய பல அனாவசிய தேவைகளிடம் உள்ள கவர்ச்சியை குறிக்கிறது. எனவே ஜகன்ய குணவர்த்திஸ்தா மக்கள் கீழான குணங்களினால் கலங்கப்பட்டுள்ளதால் அவர்கள் அடுத்த பிறவியில் மிருகங்களாகவோ அல்லது வேறு தாழ்ந்த உயிரினங்களாகவோ பிறவி எடுப்பார்கள். கிருஷ்ண உணர்வு இல்லாமல் தன்னை சிறந்த சமயவாதியாக காட்டுக்கொள்வது புத்தியற்ற மக்களின் கணக்குப்படி ஒருவனை பிரபலமானவனாக செய்யக்கூடும். ஆனால் ஆன்மீகத்தில் முன்னேறியது போல் காட்டிக்கொள்ளும் இத்தகைய ஒரு பௌதிக நாடகம் உண்மையில் ஒருவனுக்கு கடுகளவும் உதவி செய்யாது. வாழ்க்கையின் குறிக்கோளை இழப்பதிலிருந்து அது ஒருவனை தடுத்து நிறுத்தாது. நமோ விஷ்ணுபதாய கிருஷ்ணபுடே சுமதே பக்தி வேதாந்த சுவாமி நாமணி நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே தேர் விசேஷ சுன்யவாதி பாஷாத்த தேசதாரிணே ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சைதன்யா பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌரபக்த வந்த ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே கிருஷ்ணம். எப்படி வருவாய்க்கான செயல்கள் அல்லது வர்த்தகத்தில் கிடைக்க லாபங்கள் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு உதவ முடியாமல் பௌதிக பந்தத்திற்கு காரணமாக இருக்கின்றனவோ அப்படியே பகவானின் பக்தன் அல்லாத ஒருவனுக்கு வேத கிரியைகளால் உதவ முடியாது. ரொம்ப தெளிவான அர்த்தம் உள்ள ஸ்லோகம். ஜட வாழ்க்கையில கிடைக்கிற லாபம் வந்து ஆன்மீக முன்னேற்றத்துக்கு உதவாது. ஏன் உதவாதுன்னா அது மேலும் மேலும் பந்தப்படுத்தும். பந்தப்படுத்தினா ஈடுபடுத்தும். பிரபாதர் ரெண்டு இடந்து வர்றாங்க. அனாவசியமான தேவைகளிடம் ஒருவனை கவர்ந்திருக்கின்றன. பகுதிய ஈடுபாடு காசு நிறைய இருந்துச்சுன்னா கண்டமானிக்கு அளவாய்தான் தோணும். தேவையற்ற பௌதிக ஈடுபாடுகள் வந்து மனுஷனை வந்து மேலும் பந்தப்படுத்து. உதாரணத்துக்கு நமக்கு எளிமையான வருமானம் எளிமையான எளிமையான உணவுலையும் பாவமற்ற உணவுலையும் இருப்போம். உணவோ உடையோ பழக்கமோ வழக்கமோ இன்னைக்கு நடக்கிற தப்புக்கு 99% தேவையற்ற பணம் தான். வசதிகள் வருவாய் நம்ம வந்து கணக்குல எடுத்தாலும் எடுக்கலைனாலும் கை கணக்கு அதிகமா காசு வரும்போது செலவு அதிகமா செலவு வந்து பாவ செயல்கள் செய்யும் போது செலவு அதிகமாகும். தேவைக்கான செயல்கள்ல பணம் செலவாகாது. தேவையற்ற பாவகரமான செயல்கள் தான் காசு அதிகம் செலவாகும். உண்ணு உணவு உடுக்க விட இருக்க இடம் இது மூணுதான் மனுஷனுக்கு அனாவசிய அத்தியாவசிய தேவை. அதுக்கு ஒன்றும் பெரிய செலவாகாது. அதுக்கு போக மேல மேல பண்ணும்போது தான் செலவு அதிகமாகுது. அத்தியாவசிய தேவைகளுக்கு தான் பணம் செலவாகுது. ஒருத்தோட ஒரு ஞாபகம், எப்படி வந்து பணம் இல்லாம இருந்தா ஒருத்தர் வந்து தப்பு செய்யாம இருப்பாங்கன்ற கொஸ்டின் உதாரணம். ஒரு டிவோட்டி வந்து பையனுக்கு கல்யாணம் பண்ணணும். அந்த பையன் பார்த்த பொண்ணு வந்து முஸ்லீம் பொண்ணு. இந்த டிவோட்டி சொல்றாங்க பிரபு பார்த்து ஓகே சொன்னா சரி. அந்த பொண்ணு பார்த்து பேசி இது பண்ணலாம். சாதாரண முஸ்லீம்னா மாமிசம் எல்லாம் நிறைய சாப்பிடுவோம். ஏற்கனவே இந்த பொண்ணு ஜபம்லாம் பண்ண ஆரம்பிச்சிருச்சுக்கோங்க. பார்த்து கேட்டப்ப என்ன நீ மாமிசம் எப்படி சொல்ல சொன்ன பதில் ஆச்சரியமா இருந்துச்சு. ரொம்ப எளிமையான சூழ்நிலை. அப்பா வந்து அம்மா இறந்துட்டாங்க. அப்பா விட்டு போ யாரோ பாட்டி கண்காணிப்புல வளர்ந்தவர். இதுவும் ஒரு தம்பியும் அந்த அளவுக்கு வசதி கிடையாது. மனுஷன் சாப்பிட்ற அளவுக்கு வசதி கிடையாது. கையில காசும் கிடையாது வசதியும் கிடையாது. அப்பதான் புரிஞ்சுது சமயத்துல வந்து வசதிகள் குறைய இருந்ததுன்னா தவறுகளும் குறையும். ஒன்னும் பெரிய பிளாஸ்டிக் தெரியாது ஒண்ணும் தெரியாது. அது சாப்பிட்ற அளவுக்கு எங்களுக்கு வசதி கிடையாது. அது மாதிரி சமயத்துல வந்து பௌதிக வசதிகள் அளவுக்கு அதிகமா போகும்போது தடுமாறும். இதுக்கா இதன் மாதிரி ஆகும். நான் ஸ்கூல் படிக்கையில என்னோட ஒரு பையன் படிச்சு அவங்க அப்பா பெரிய லேபர் யூனியன் லீடர். நம்ம மெஜரா கோஸ்ட்ல யூனியன் லீடர்னா அவங்களுக்கு நிறைய வருமானம் நிறைய வரும் போல. அவங்க அப்பா வந்து என்னட்ட புலம்புவாரு, என்னப்பா பணம் கண்ணாமன்னு எடுத்து செலவழிக்கிறாங்க. ஒருத்தடா அப்ப நான் சொல்றது 72-73 எல்லாம் பெரிய தொகை 74 ஒரு 200 ரூபா பாட்டுக்கு எடுத்துட்டு எங்க எல்லாம் போய் சுத்திட்டு வந்துட்டு 200 ரூபாய் காலி பண்ணிட்டு வந்து சேர்ந்தேன். நான் ஃப்ரெண்டுன்றனாடி அவங்க அப்பா நான் ஸ்கூல் SLC 10th படிச்சுட்டு இருக்கேன். அவங்க அப்பா கூப்பிட்டு இந்த மாதிரி உன் ஃப்ரெண்டு தானப்பா நீ அட்வைஸ் பண்ண வேண்டியதானே, இந்த மாதிரி ஒன்றுக்கு இல்லாமல் 200 ரூபாய் எடுத்துட்டு போய் அட்வைஸ் பண்ணிட்டோம். பணம் வந்து வீணா செலவழிச்சிட்டு வந்துட்டாங்க. நான் இவனை கூப்பிட்டு ஏன்டா அப்படி செலவழிச்சான். ரொம்ப கெட்ட பையங்கடா, நல்ல பையன் தான். அவர் ஒழுங்காவா சம்பாதிக்கிறாரு. அவர் ஒழுங்காவா சம்பாதிக்கிறாரு அவன் பதில் சொல்றான். அவர் ஒழுங்கா சம்பாதிக்கலாம் எடுத்து நான் செலவழிச்சா என்ன ஆனா பணம் ஒரு பக்கம் வருது, ஒரு பக்கம் செலவு அல்ல போகுது, பிள்ளைங்க பூரா மாறி. அன்னாடிதான் பணம் வந்து அளவுக்கு அதிகமா சேர்க்கும் போதும் இதுவும் போதும் நாலு வகையில் அழியுதுன்னு சாஸ்திரம் சொல்றது. ஃபர்ஸ்ட் வந்து திடம் திடிட்டு போவான், இந்த காலத்தில் கவர்மெண்டே பாதி பிடிங்கிறோம் டாக்ஸ் அது இதுன்னு. மார்ச் முடிஞ்சதுனால டாக்ஸ் ஏப்ரல் எல்லாம் எல்லாம் அவ்வளோ டாக்ஸ், எப்படி டாக்ஸ் ஆகி பண்ண அது மிஞ்சிச்சுன்னா எத்தனையோ தொடங்க. ரெண்டாவது வந்து டாக்டர் வைத்தியத்துக்கு போவோம், உள்ள நுழைஞ்சிங்கனாலே எவ்வளோன்னு கணக்கு சொல்ல முடியாது, அவங்க சொன்னதுதான் கணக்கு. மூணாவது வந்து வக்கீலுக்கு போகும், சண்டை சச்சரவு வாதம் வக்கீல் ஃபீஸ்லாம் நீங்க நினைச்சே பார்க்க முடியாது. ரெண்டு கோயிலுக்குள்ள சண்டை வந்தது நம்ம சுப்ரீம் கோர்ட்ல லாயர் பிடிக்கிறாங்க, ஒரு ஹியரிங் அடுத்த வாய்தான் அடுத்ததுன்னு தள்ளி போடுறதுக்கு ஒரு நிமிஷம் நின்று ஜட்ஜு முன்னாடி பேசுறதுக்கு வக்கீலுக்கு ஒரு வக்கீலுக்கு 2 லட்சம் ரூபா, அது மூணு வக்கீல் இருப்பாங்க மொத்தம் ஒரு 5-6 லட்சம் தள்ளி போடுறதுக்கு ஒன்று வாதம்லாம் பண்ண மாட்டாங்க, அடுத்த வாய்தா கேட்க எதுனாலும் அவர்கிட்ட உட்காந்து ஒரு 10 நிமிஷம் பேசினா அதுக்கும் 2 லட்சம் ரூபா. நான் அப்ப கேட்டேன் அந்த டிவோட்டிட்ட, இவ்வளவு பணம் வாங்குறாங்களே எனக்குலாம் பணம் வச்சு என்ன செலவு பண்ணேன்னு தெரியல, நான் சம்பாதிச்சப்ப எனக்கு பணம் என்ன செலவு பண்ணு செலவு இல்லாம அப்படியே இருந்தது, உங்க என்னதான் செய்வாங்க இவ்வளவு பணம் வச்சு எனக்கு தெரிஞ்சுக்கிற ஆசையா இருக்கு. வேற என்ன செய்வாங்க டெல்லியில இந்த மாதிரி இடத்துல சில ஹோட்டல்ல ஒரு சாப்பாடு 25,000 ரூபா இருக்கும், அது என்ன சாப்பாடுன்னு எனக்கு முடியல, 25,000 ரூபாய்க்கு என்ன சாப்பாடு இருக்க முடியும்னு என்னால யோசிக்க முடியல. அது போக ஹாங்காங்ல ஒரு வீடு, நியூயார்க்ல ஒரு வீடு, அந்த மாதிரி வீடு ஒவ்வொரு ஊர்லயும் வாங்கி வச்சிருப்பாங்க. எங்க வீடு வாங்கினாலும் நம்ம வைகுண்டத்துல வீடு இல்லாம என்ன செய்ய, ஆதிசங்கர பஜகோவிந்தத்தை சொல்ற மாதிரி கோமணமும் கூட வராதுன்றாரு, அப்படி இருக்கல எது கூட வீண் செலவு தான், தாம்பீக செலவுகள்னு சொல்லுவோம், தாம்பிகனா வீண் ஆடம்பர செலவு, ஆடம்பரத்துல அபராதம் ஆகும் நிறைய. இந்த மாதிரி காசு கையில் இருக்கனாடி எப்படிலாம் செலவு. ஒருத்தட நான் பெங்களூர்ல படிச்சுட்டு இருக்கல, ஐஏஎஸ்ல படிச்சுட்டு இருக்கும் போது அப்ப ஸ்டைபண்ட் எங்களுக்கு 81-82 600 ரூபா, 600 ரூபா ரூம் ரெண்ட் 25 ரூபா, ஐஏசில மெஸ் பில் 100 ரூபா வரும், அவ்வளவு மிச்சம் இருக்கும். என்னால கூட ஒருத்தர் படிக்கிறவன் வந்து போயிட்டு வந்து, ரெண்டு பேர் போயிட்டு வந்து எம்ஜி ரோடு போயிட்டு வந்து புலம்புனாங்க, என்னன்னா ஒரு காஃபியும் கட்லட்டும் சாப்பிட்டோம் ஆளுக்கு 15 ரூபா பில்லு வந்துச்சு அப்படின்னு. எம்ஜி ரோடு பிரிகேட் ரோடுலாம் பிளாக் மணி வச்சிருக்கான் உனக்கு, நீ ஏன் போனேன்னு கேட்டேன். பணத்தை எப்படி வச்சுட்டு செலவழிக்க தெரியாதவனுக்கா அந்த மாதிரி ஹோட்டல்ஸ் அதெல்லாம் இப்ப 15 ரூபா சகஜம், ஆனா அப்ப வந்து 1 ரூபா 8 அணாதான் அவ்வளவுதான் ரேட்டு, 15-20 மடங்கு ரேட்டு. அலறி போய் வந்தாங்க தெரியாதனமா, நாங்க இது ஒன்னு நேரம் அங்க போய் சொன்ன காசு கொளுத்து போய் பணத்தை ஆடம்பரமா செலவழிக்கிறவனுக்கு அது இருக்கு. நமக்கு வேண்டியது நம்ம மெஸ்ல அருமையான சாப்பாடு இருக்கு, வேர்ல்டு கிளாஸ் மெஸ் இத சாப்பிட வேண்டியதானே, ஏன் வெளியே போனேன். இந்த மாதிரி பணம் அதிகம் இருக்கும்போது இந்த ஸ்லோகத்துல சொல்ற மாதிரி தேவையற்ற செயல்களுக்கு தான் நிறைய பயன்படுத்துறோம். அது என்ன செய்யுதுன்னா பாவத்தை உண்டாக்குது, இல்ல அதிக பந்தத்தை உண்டாக்கு. ஒவ்வொரு செயினுக்கும் ரியாக்ஷன் உண்டு, அதனால நம்ம ரியாக்ஷன் வருது. அது மட்டும் இல்லாம வாழ்க்கையோட குறிக்கோளை அடைய விடாதுன்றது, வாழ்க்கையோட லட்சியம் வந்து பாவத ஸ்லோகம் சொன்ன மாதிரி ரொம்ப நல்ல ஸ்லோகம், ஜென்ம லாபம் அந்தே நாராயண ஸ்மிருதி. இந்த பிறவியோட மொத்த குறிக்கோள் லாபம் வந்து வாழ்க்கையில பகவான் இறுதியில நினைக்க தோணும், அந்தே நாராயண சந்தேனா அந்தி காலத்துல இறுதி காலத்துல நாராயண ஸ்மிருதி நாராயண நினைக்கணும், அதான் ஜென்மத்தோட லாபம் பிறவி லாபம், அதை அடைய விடாம தடுத்தோம். அவ்வளவு பாவம் பணம் அவ்வளவு பாவங்களும் பந்தங்களும் நம்முடைய செய்யக்கூடிய ஏகப்பட்ட செயல்களும் நம்முடைய மனசை சஞ்சலத்துல ஆழ்த்தி இது பண்ணி, அது மட்டும் இல்ல நம்ம பரம்பரையும் அதே மாதிரி பழகிடும். அதனாலதான் ஒருத்தர் பணக்காரரா இருப்பாரு பொருள ஏழை ஆகும், ஏன்னா செலவழிச்சிடும், அடுத்து புள்ள வந்து அடுத்து அவரோட புள்ள கொஞ்சம் கஷ்டப்பட்டு நம்ம அப்பா கஷ்டத்துல வந்தா நம்ம இருக்கணும் ஒழுங்கா சேர்க்கணும் அடுத்த புள்ள செலவழிக்கு. அப்ப மாறி மாறி வரும், ஒன்னா ரெண்டு தலைமுறைக்கு மாறி மாறி ஏழையும் மனக்கரமா குடும்பம் மாறி மாறி வரும். அதோட பாவமும் பந்தமும் பாடுபடும். ஆனா இந்த ஸ்லோகத்துல சொல்ற மாதிரி எப்படி லாபம் கிடைக்குதோ வருவாயில கிடைக்குதோ இது ஆன்மீக பந்தத்துக்கு உதவ முடியாம பௌதிக பந்தத்துக்கு காரணமா இருக்கு. இது உதாரணம். இதே மாதிரி பக்த நிலாவுக்கு வேத கிரியைகளா உதவ முடியாது. ஆயிரம் வேதங்களும் ஆயிரம் சாஸ்திரங்களும் ஆயிரம் ரூல்ஸ் ரெகுலேஷனும் ஃபாலோ பண்ணாலும் பக்தன் ஆகலைனா வேஸ்ட். கீதையில என்ன சொல்றாரு, வேதேச சர்வே அகமேவ வேத்தியோ. சர்வ வேதங்களையும் கரைச்சு குடிச்சவனுக்கு வந்து அகமேவ பகவான புரிஞ்சுக்கணும், அவட்ட வேத்தியோனா தெரிஞ்சுக்கணும். அகமேவ அகம்னா நான் என்ன மட்டும் தெரிஞ்சுக்கணும். பகவான தெரிஞ்சுக்கலைனா பிரதேச சர்வ சர்வ வேதங்களும் படிச்சு புரோஜனம் இல்லை. அதான் இந்த ஸ்லோகத்தை அர்த்தம். பக்தன் இல்லாத ஒருவனுக்கு வேத கிரியைகளால் உதவ முடியாது. ஆயிரம் மந்திரம் சொல்லலாம், ஆயிரம் வழிபாடு செய்யலாம், ஆயிரம் யாகம் செய்யலாம், ஆனா பகவானுக்கு பக்தன் இல்லைனா பிரயோஜனம் இல்லை. மிக முக்கியமா நம்ம வாழ்க்கையில வந்து பொருள் தேடுறது வந்து உடம்ப மெயின்டைன் பண்றதுக்காக இருக்கணும். உடம்ப மெயின்டைன் பண்றனா உண்ண உணவு, உடுக்க உட, இருக்க இடம், இந்த மூணு தான் அடிப்படை தேவை. மித்த எல்லாமே அனாவசிய தேவை. அதுவும் கூட சுகரிஷி வந்து ரெண்டாம் காண்டத்துல சொல்றாரு, ரொம்ப வயந்தல்ல. ரெண்டு கை இருக்கையில தட்டு இருக்கு, அதே மாதிரி மரங்களும் இதுவும் பழம் தரலையா, நீர்வீழ்ச்சியில் நீர் தரலையா, மரங்கள் நிழல் தரலையா, மரப்பொந்துகள் தங்குறக்கு இடம் தரலையா, மலைக்குகைகளும் மரப்பொந்துகளும் எதுக்காக வாழ்க்கைய வந்து மனத்தால கௌரவம் பிடிச்சு திமிரு பிடிச்சு அலையிற ஒருத்தட போய் கையேந்தி நிக்கிறேன்னு கேக்குறாரு. எல்லாமே பகவான் கொடுத்திருக்காரு, அது பத்தாதான்னு அர்த்தம். இலதலைகள் இல்லையா ஆட உடுத்திக்கிடன்னு கேக்குறாரு. அர்த்தம் என்னன்னா வாழ்க்கைய வந்து குறைந்தபட்ச தேவைகளை நிறைவேற்றுறதுக்காக விடும்போது ஆன்மீகத்துக்கு நிறைய நேரம் கிடைக்கும். இப்ப ஏன் எல்லாருக்கும் வாழ்க்கையோட உண்மை நிலையும் ஆன்மீகத்தையும் இந்த மணி நேரம் இல்லைன்னா பணம் தேடி போறாங்க. காலையில எந்திரிச்சிருந்து நைட்டு முடிஞ்ச பணம் தேடி போறாங்க. அன்னாடி உட்கார்ந்து உழைக்கிறாங்க இல்ல அலைஞ்சு உழைக்கிறாங்க. அந்த பணம் வந்து கடைசியில துன்பத்தை தான் தருது எல்லாருக்கும். துன்பத்தை தள்ளினாலும் நாலு வகையில அழியுது. இதனால என்ன பிரயோஜனம்? அப்படியே செலவழிச்சாலும் அந்த செலவழிப்ப வந்து பந்தத்தை உண்டாக்குது. பந்தம்னா கட்டு மேலும் மேலும் நம்மள பந்தப்படுத்து. அது காரணத்தினதான் பிரபுபாதா சிம்பிள் லிவிங் ஹை திங்கிங். லிவிங் வந்து வாழ்க்கை வந்து எளிமையா இருக்கணும், சிம்பிள் லைஃபா இருக்கணும். எண்ணங்கள் வந்து பகவானை நினைச்சு உயர்வாயிடணும். வாழ்க்கையை எளிமைப்படுத்தினாதான் எண்ணங்களை பகவான்கிட்ட செலுத்த முடியும். யார் வந்து வாழ்க்கைய வந்து ரொம்ப வசதியும் வாய்ப்பும் மாத்துறாங்களோ அவங்ககிட்ட வந்து பகவான்கிட்ட வந்து திங்க் பண்ற கஷ்டம். அது வந்து ஃபார்முலா தான், சிம்பிள் லிவிங் ஹை திங்கிங். சுருக்கமா வந்து பகவான் கருணை நாடி. இன்னொன்னு வந்து நமக்கு என்ன வந்து சேரணுமோ நம்ம கணக்குல அதை வந்து சேரும். நீங்க உட்கார்ந்து தூங்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கு வந்து சேர சேரும். அதே மாதிரி நீங்க 24 நேரம் உழைச்சாலும் உங்கள்ட்ட வந்து போக வேண்டியது போய் தான் தீரும். இதுல வந்து என்ன மாறுதலும் கிடையாது. நம்ம முந்தினவன கர்மவன பயன் நாடி நமக்கு என்னென்ன விதிச்சிருக்கோ அது மிக தெளிவா நடக்கும். அதனால நம்முடைய மினிமல் தேவைகளை இது பண்ணி பகவான்ட கவனம் செலுத்தணும்ன்றது இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீமத் பாதம் கி ஜாய் ஸ்ரீ பிரபா கி ஜாய்.